ஹரே கிருஷ்ணா. மகாராஜ் அவர்கள், முதல் ஸ்கந்தம் 1வது அத்தியாயத்தில் 22வது ஸ்ரீயுளான கலி என்னும் கடலை கடத்தல் என்ற பொருள் பற்றி சென்ட் லூயிஸ் என்னும் இடத்தில் டிசம்பர் மாதம் அளித்த உரையின் தமிழாக்கம். தம் நசந்தர்ஷிதோதாத்ரா துஸ்தரம் நிஸ்திதீர்ஷதாம் கலிம் சத்வஹரம் பும்சாம் கர்ணதாரை வார்ணவம். கலியுகம் என்னும் கடலை கடப்பது என்ற பொருள். மொழிபெயர்ப்பு: நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி முனிவர்கள் சூத கோஸ்வாமியை பார்த்து கூறுகின்றனர், உங்களை நாங்கள் பரமனின் அருளால் சந்தித்திருக்கிறோம். மனிதனின் நல்ல குணங்களை அழிக்கும் கலி என்னும் கடினமான கடலை கடக்க விரும்பும் நாங்கள் உங்களை கப்பலின் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்து உங்களை பரமன் நாங்கள் சந்திக்கும்படி செய்திருக்கிறான். பொறிப்புற: மனிதர்களுக்கு கலியுகம் மிகவும் அபாயகரமானது. மனித வாழ்க்கை தன்னிலை உணர்வு பெறவே அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த அபாயகரமான யுகத்தில் வாழ்க்கையின் குறிக்கோளை மக்கள் மறந்துவிடுவர். இந்த யுகத்தில் வாழ்நாள் படிப்படியாக குறையும், படிப்படியாக ஞாபக சக்தியை இழப்பர். உன்னத உணர்வுகள், பலம், நற்குணங்கள் இவையெல்லாம் படிப்படியாக குறையும். இந்த யுகத்தின் கேடுகள் இந்த உன்னத இலக்கியத்தின் 12வது ஸ்கந்தத்தில் விளக்கப்பட்டுள்ளது. எனவே தன்னிலை உணர்வு பெற வேண்டும் என நினைப்பவர்களுக்கு இந்த யுகம் மிக கடினமானது. மக்கள் புலனின்பத்தில் அவ்வளவு சுறுசுறுப்பாக ஆழ்ந்திருப்பதால் அவர்கள் தன்னிலை அறிதல் என்ற ஒன்று இருப்பதையே மறந்துவிடுகிறார்கள். வெறியின் காரணமாக அப்பட்டமாக ஆன்மீக தெளிவு தேவையில்லை என்பர். ஏனெனில் தன்னிலை உணர்வு என்ற நீண்ட பயணம், இதில் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு நொடிதான் என்று உணர்வதில்லை. கல்விமுறை முழுவதும் புலனின்பத்தை நோக்கியே அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு உண்மையான அறிவாளி இந்த நினைத்தானால் குழந்தைகள் கல்விக்கூடம் எனும் கசாப்பு கடைக்கு வேண்டுமென்றே அனுப்பப்படுவதை அறிவான். எனவே அறிவாளிகள் இந்த யுகத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் கலியுகம் என்ற பயங்கர கடலை கடக்க வேண்டும் என விரும்பினால் அவர்கள் நைமிஷாரண்ய முனிவர்களை பின்பற்றி சூத கோஸ்வாமி அல்லது அவரது வழிவந்த அத்தாட்சி பெற்ற ஒரு பிரதிநிதியை கப்பலின் தலைவனாக ஏற்க வேண்டும். பகவத்கீதை, பாகவதம் போன்ற உருவில் தரப்பட்டுள்ள செய்திதான் அந்த கப்பலாகும். மிகவும் முக்கியமான செய்யுள் இது. ஸ்ரீல பிரபுபாதா இதை அடிக்கடி மேற்கோள் காட்டுவார். உரையளிப்பதற்கு முன்னால் இதை கூறுவது வழக்கம். வெற்றியை தர வழிவகுக்கும் இந்த பாகவதத்தை பேசுவதற்கு முன் ஒருவர் பரவனுக்கு மரியாதை கலந்த வணக்கங்களை தெரிவிக்க வேண்டும். நாராயணா நரநாராயண ரிஷிகள் மிகச்சிறந்த மனிதர்கள். அவர்களுக்கும் கல்விக்கதிபதியாகிய சரஸ்வதி தேவிக்கும் இலக்கியத்தை இயற்றிய வியாசர் இவர்களுக்கெல்லாம் வணக்கங்கள் தெரிவிக்க வேண்டும். நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேதே ஜயமுதீரயேதே. வெற்றியின் வழிமுறை இந்த செய்யுள் தன்னசந்தரிசித என்றதில் கூறுவர். கர்ண என்றால் காது, தாரா என்றால் துளை. காது வழியாக சென்று நாம் நம் உணர்வை அது உயர்த்துகிறது. ஆன்மீகத்தனமான செய்திகள் அடங்கிய வேதங்கள், முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதம் காது வழி செல்லும் பொழுது ஆன்மீக உணர்வு உயர்கிறது. சில நேரங்களில் மனித உடல் படகு என ஒப்பிடப்படுகிறது. கடல் பௌதீக இருக்கை, தலைவன் ஆன்மீக குரு. ஜீவராசிகள் பலனை எதிர்பார்க்கும் செயல் அவற்றில் ஈடுபட்டு கர்ம வினைகளை அனுபவித்துக் கொண்டு விழுந்திருக்கிறது. இந்த பௌதீக இருக்கை என்ற கடலில் தத்தளிக்கின்றன. பௌதீக கடலுக்கு எல்லை உண்டு, ஆனால் அதில் அலைக்கழிக்கப்படும் இருக்கைக்கு எல்லையில்லை. ஜீவராசிகள் அதில் அமிழ்ந்து கிடக்கின்றன. சில சமயம் நம்மை சிலர் இவ்வாறு கேட்கலாம், எல்லா ஜீவராசிகளும் பிறப்பு இறப்பு என்ற சூழலில் மாட்டி மறுபிறவி என்ற ஒன்றை அடைகிறார்களா என்று. அதற்கு இதுதான் பதில். இந்த பௌதீக உலகத்திற்கு நாம் வந்தது நமது சிறு சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டதால் ஆகும். ஜீவராசிகள் அந்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தாத வரையில் இந்த பௌதிக இருக்கையில் இருக்கத்தான் செய்வோம். அவ்வாறு செய்யாதவர்களை கிருஷ்ணன் கடல் பகவத்கீதையில் அசுரத்தனமான தன்மைகளில் மேலும் மேலும் ஆழ்த்தி விடுவதாக கூறுகிறான். அது ஒரு வெறுப்பால் அல்ல, ஜீவராசிகளின் விருப்பப்படி நடக்கிறது. ஏனெனில் அவை சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதன் விளைவு. எனவே நைமிஷாரண்ய முனிவர்கள் இதை அமங்கலகரமான கலியுகத்தை தாண்டி செல்ல விரும்புகின்றனர். ஏனெனில் இந்த யுகத்தில் சத்வஹரம் நல்ல குணங்கள் அழிக்கப்படுகின்றன. கலியுகத்தின் குணங்கள் இங்கு விவாதிக்கப்பட்டுள்ளன. கலியுகத்தவர் பிராயண அல்பாயுஷகா என்ற செய்யுளில் விளக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நைமிஷாரண்ய முனிவர்கள் கூறும் செய்தி, 12வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகள் இரண்டையும் சேர்த்தால் நமக்கு மிகவும் அதிர்ச்சியை தான் தரும். 12வது ஸ்கந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் கலியுகத்தினை பற்றிய செய்திகள் படித்தல் நல்லது. ஏனெனில் நமக்கு ஓரளவுக்கு நிலைமை தெளிவாகலாம். மனிதனின் உயரம் அதே போன்று குணங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். பரமனுக்கு செய்ய வேண்டிய வேள்விகள் என்ற கொள்கையெல்லாம் சென்றுவிடும். யாகங்கள் இல்லாததால் மழை இருக்காது, மழை இல்லாமையால் பயிர் செழிக்காது, உணவு இல்லாததால் ஜீவராசிகள் மனித கொல்லிகள் ஆவார்கள், குழந்தைகளையும் கொன்றுவிடுவார்கள். ஏனெனில் உண்ண ஏதும் இல்லாத நிலையில் புனிதமானவர்கள் ஒழிவார்கள். இவை கலியுக முடிவில் நடக்கும். ஏனெனில் அவ்வளவு குற்றம் நிறைந்தது இது, அதுதான் நாகரீகம். எனவே அவர்கள் தான் வேட்டை பொருள்களாக உடல் பலியாகவும் ஆவர். இவர்கள் குற்றவாளிகளானவர்களுக்கு உணவாவார்கள். மக்களின் உயரம் குறைந்து குறைந்து குழந்தை அளவு ஆகும். மிகவும் பயங்கரமானது. நாம் இப்போது கூட நம் வாழ்நாளில் அவ்வாறான மோசமான செயல்கள் நடப்பதை பார்க்கிறோம். அதிர்ச்சி தருகிறது. பணவீக்கம் கூறுமளவுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். பொருளாதாரம் எங்கோ திசை மாறி சென்று கொண்டுள்ளது. கோழிப்பண்ணைகள், பறவைகள் லட்சக்கணக்கில் கொல்லப்படுகின்றன. எவ்வாறு பறவைகள் கிடைக்கின்றன? ஏனெனில் பறவைகளை கொள்பவர்கள் அவ்வாறு பிறந்து கொள்கின்றனர். எனவே கோழிப்பண்ணைகள் அதிகமாகின்றன. மக்கள் அவர்களது பசியை தீர்த்துக் கொள்கின்றனர். இவற்றை பலியாக்கி பிரபுபாதா இந்த பழிப்புரையில் கூறுவது போல, அதாவது குழந்தைகள் கல்விக்கூடம் என்னும் பலிபீடத்திற்கு வேண்டுமென்று அனுப்பப்படுகின்றனர். அதாவது எங்கு கடவுளை பற்றி பேச்சு தடுக்கப்படுகிறதோ என்று பொருள். நாம் சட்டங்களை மீறினால் சிறை செல்ல வேண்டும். கடவுளை பற்றி பேசாத பள்ளிக்கு தள்ளப்படுகிறோம். அந்த கல்வி முறை கட்டாயம். அவ்வாறாக எவ்வளவு மணி நேரங்கள், எவ்வளவு வருடங்கள் குழந்தைகள் நாஸ்திகத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். நம் நாடு முழுவதும் இதே வழிமுறையில் குழந்தைகளுக்கு கடவுளர்வு இல்லாத நிலையில் தள்ளப்படுகின்றன. அவர்களுக்கு வீட்டில் கொடுக்க பெற்றோர் முயல்கின்றனர். அவர்களது உணவு எந்த அளவில் உள்ளது? இதுதான் வழி வழியாக வந்து கொண்டிருக்கின்ற வழிமுறை. நல்ல குணங்கள் தெரிவதில்லை. எனவே எது செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று தெரிவதில்லை. இந்நவீன கல்வி முறை அறிவு அறியாமையில் உருவாகியிருக்கும் அறிவு. ஸ்ரீல பிரபுபாதா ஒரு முக்கிய வினை சொல்லை அழுத்தி கூறுகிறார், வேண்டுமென்றே. இது ஒரு தந்தையோ எவரோ முடிவு செய்வதில்லை. நாடு முழுவதும் இதுதான். எல்லாம் நரகத்தை நோக்கி செல்கின்றனர். ஆனால் நாங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்று கூறுகின்றனர். நாட்டையும் சர்ச்சுகளையும் பிரித்து ஒவ்வொரு பகுதியையும் இணைத்து ஐரோப்பாவில் எது ஒன்று அழிகிறதோ அதை விலக்கி இப்போது இங்கே இந்த அமெரிக்காவிலும் அதை பொறுத்தவரைதான் அப்படியே தான் இருக்கிறது. முழு உலகமும் ஜனநாயக முறை, கடவுளினின்றும் ஆட்சியை பிரிக்கிறது. எனவே கட்டாய கல்வி முறை என்று அமலாக்கப்படுகிறது. அது மேலே போகலாம். பிராயண அல்பாயுஷகா, பிராயண என்றால் பெரும்பாலும் முழுவதும் ஆகும். 10வது செய்யுளான நஷ்டப்ராயே சபத்ரேஷு, பெரும்பாலும் அமங்கலங்கள் அழிக்கப்படுகிறது. பக்தி தொண்டு செய்யும் போது அமங்கலமானவைகள் பெரும்பாலும் அழிக்கப்படுகின்றது. நிஷ்டா நிலையில் அனர்த்தங்கள் பெரும்பாலும் விலகுகின்றன. பக்தி அமங்கலங்களை விலக்குகின்றது. பௌதீகத்தினம் நற்குணங்களை குறைக்கிறது. அபத்ர இரண்டு பக்கங்களிலும் பிராயேன அல்பாயுஷக, அல்ப என்றால் மிகவும் அளவில் சிறந்தது என்றாகும். அல்பமேதசாம் சுமேதசாம், நிறைந்த அறிவு, நல்ல உயர்ந்த அறிவு. அல்பமேதசம் என்றால் அறிவற்ற என்ற பொருள். மந்த மின் சோம்பேறிகள் சுமந்த மெத்தையோ தவறாக வழிநடத்தப்படுவார்கள். மந்த பாக்யாக மிகவும் அதிர்ஷ்டம் கெட்டவர்கள். புண்ணிய காரியங்களை அவர்கள் குறைப்பதால் அவர்களுக்கு நன்மை பயப்பவை ஏதும் இருப்பதில்லை. அவர்களிடம் பலம் கிடையாது. அவர்கள் துரதிருஷ்டத்தில் தான் இருக்க வேண்டும். அந்த துரதிருஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாமல் பயம், வெறுப்பு, கோபம் எல்லா இடங்களிலும் தோன்றுகின்றன. அதற்கும் மேலாக எப்போதும் தொந்தரவு செய்யப்படுவார்கள். இது சிறிய குறிப்புதான். ஆனால் முழு அளவில் 12வது ஸ்கந்தம் விரிவாக விவரிக்கிறது. இந்த செய்யுள்களை பேசுபவர்கள் 1வது ஸ்கந்தத்தில் நைமிஷாரண்ய முனிவர்கள் ஆவார்கள். அப்போது கலியின் தொடக்கம். அவர்களுக்கு சாஸ்திரங்கள் மூலம் நல்ல அறிவு, ஆன்மீக தெளிவில் அவர்கள் பிறகு என்ன நடக்கும் என்று பார்க்க முடிகிறது. அது தொடங்கும் முன்பே தெரிகிறது. நமக்கு குளிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று அது தொடங்கும் முன்பே தெரிவது போல நமக்கு குளிரின் அடையாளங்கள் தெரியும். ஒரு வருடத்திற்கும் மற்றொரு வருடத்திற்கும் சிறிது வேறுபாடு இருக்கலாம். அடிப்படையில் கருத்து ஒன்றுதான். கலியுகத்தின் அடையாளம் நற்குணங்களின் சரிவு. நற்குணங்கள் முழுவதுமாக இல்லாமல் ஆகும். எங்காவது சிறு திவிலைகள் தென்படலாம். ஆனால் அவையும் கலப்படமாக இருக்கும். கெட்ட குணங்கள் அதிகமாக இருப்பதால் நற்குணங்கள் தவறாக கையாளப்படும், அறியாமையில் செயல்படும், வழி தவறி நடத்தப்படுவார்கள். வழி நடத்தி செல்பவரோ வழி தெரியாமல் தவிப்பர். மற்றொரு செய்யுளில் கூறியுள்ளது போல, அதாவது ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு வழிகாட்டுவது போல, அவர் தலைவர்களுக்கு ஆன்மீக பார்வை இல்லாததால் என்ன நடக்கும் என்று தெரியாது. சாக்கடையில் வீழ்வர். பாகவதம் கூறியுள்ளது போல் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அறிவாளிகள் இது அபாயகரமான நிலை என அறிவர். அவர்கள் அந்த நிலைக்கு அப்பால் செல்ல விரும்புகின்றனர். எனவே கப்பல் அதிகாரி உள்ளார், அவர் நல்ல வழியில் நடத்தி செல்ல முடியும். பிராமணர்களின் வேலை உடலின் தலைக்கு எவ்வாறு முக்கிய வேலையோ அதே போல்தான் ஆகும். தலையில் மூளை, கண்கள், வாய் இருக்கின்றன. வாய் பேச, கண் நோக்க, மூளை அறிய ஏதுவாகும். தலையில்லாத உடல் பிரச்சனையாகும், பெரிய அளவில் பிரச்சனை. சரியாக உண்மையை பார்ப்பவர்கள் இல்லாவிட்டால் மற்ற அறிவாளிகள் சமுதாயத்தை ஏற்று நவீன கல்விமுறை என்னும் கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுவார்கள். கடவுள் செத்துவிட்டான் என்ற கொள்கையை இல்லாவிட்டால் கடவுள் பற்றி தவறான எண்ணத்தை பரப்புவர். அல்லது எது செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என அறியாமல் தவறி நடப்பார்கள். இது தடுக்க முடியாது. இந்த அடையாளங்கள் கொண்ட கலியுகத்தில் தவறு தலைவள்தான் என்று பிரபுபாதா குற்றம் சாற்றுகிறார். மற்றொரு விதத்தில் கூறப்போனால் தலைவர்களும் கலியுகத்தில் பலியாகிவிட்டனர். எனவே கலிக்கு பலியாகாத சூத கோஸ்வாமி போன்றோர் கப்பலுக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நாம் சரியாக உண்மையை பார்ப்பவரை பின்பற்ற வேண்டும். சூத கோஸ்வாமிக்கு அந்த தகுதிகள் உள்ளன. எனவே அவரால் தொகுத்தளிக்க முடியும். ஆசிரியரின் தகுதிகள் என்ன என்று முன்பே விவரிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஆரம்பத்தில் தகுதியாக கூறுவது என்னவென்றால், சூதர் சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து கேட்டறிந்தார். சுகதேவ கோஸ்வாமி பேசும்பொழுது பார்வையாளர்களின் ஒருவராக சூத கோஸ்வாமி இருந்து பாகவதம் கேட்டார். கேட்டது மட்டுமல்லாமல் அதற்கும் மேலாக நடைமுறையில் அதை செலுத்தினார். அதை ஜீரணித்தார். கேட்டவைகளை தன்னுள் ஆழ்ந்து ஏற்றுக்கொண்டு நம் உணவு உண்டு ஜீரணிப்பது போல உணவு போன்ற அறிவும் அவ்வாறு ஆகிறது. நீங்கள் ஆராய்ந்து தெளிந்து அறிந்ததால் நன்றாக விவரிக்க முடியும் என்றனர். அந்த தெளிவு நிலை நின்றும் பேசுவதால் சிந்தனையாளர்கள் சந்தேகங்கள் நீங்குகின்றன. நேற்றிரவு கேட்கப்பட்ட கேள்வி போன்று நாம் பதில் கூறுகிறோம், சரியாக விவாதங்களினால் உணர்த்துகிறோம். ஆனாலும் அவர்கள் திருப்தி அடைவதில்லை. ஏனெனில் விவாதத்தையும் தாண்டி மற்றொன்று மற்றவரை திருப்திப்படுத்துவதற்கு உள்ளது. அதாவது சொந்த தெளிவு. அது தூய்மையினால் வரும். தூய்மை எப்படி வரும் என்றால், உண்மை சரியாக வழிமுறைப்படுத்தப்படும் போது. கலியுக அடையாளங்கள் நீங்குகின்றன. பாகவதத்தின் செய்தி போல நஷ்டப்பிராயேஷு இதயம் தூய்மை ஆகும்போது ஜொலிக்கிறது, ஒளி வெளிப்படுகிறது. பிரபுபாதா கூறுவது போல் ஒருவது முகம் பிரகாசமாக ஆகிறது. ஆன்மீக நிலையில் நிலை பெற்றோரிடத்து ஒரு ஒளியை பார்க்கலாம். மகிழ்ச்சியோடு இருப்பதால் அல்லாமல் ஒளி பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றனர். மாறாக அறியாமையில் இருப்போருக்கு தெளிவு இருக்காது. முகங்களில் உன்னத நிலையில் உள்ள ஆன்மாவுக்கும் குழம்பிய நிலையில் உள்ள ஆன்மாவுக்கும் வேறுபாடு தென்படும். மிக அழுக்கடைந்த நிலை இருளில் இருப்பதால் இருளில் இருப்போருக்கு சாஸ்திரங்கள் கப்பலாகிறது என பிரபுபாதா கூறுகிறார். கப்பல் தலைவனின் உதவி கொண்டு கடலை கடக்கலாம். பகவத்கீதாவில் கிருஷ்ணன் கூறுவது போல், உன்னத அறிவு என்னும் தோணியில் அமர்ந்திருப்பவன் இப்பிறப்பியறுப்பு அடங்கிய பௌதிக கடலை சுலபமாக கடக்க முடியும் என்கிறான். தங்களுக்கு தோணியின் தலைவனாக சூத கோஸ்வாமி கிடைத்திருப்பதாகவும் அவர் இட்டு செல்ல முடியும் என்றும் கூறுகின்றனர். நல்ல தலைவன் இல்லை என்றால் அது துரதிருஷ்டம். நல்ல தலைவன் உடையவன் நல்ல அதிருஷ்டசாலி. எனவே நைமிஷாரண்ய முனிவர்களின் உதாரணத்தை பின்பற்ற வேண்டும் என பிரபுபாதா கூறுகிறார். அந்த உதாரணம் என்ன? சூத கோஸ்வாமி அல்லது அவரது வழிவந்தோரின் அடைக்கலம் அடைவது எவ்வாறு சூத கோஸ்வாமி கேட்டறிந்து தெளிந்து செயல்பட்டாரோ அவ்வாறு உடையவரிடம் சரணடைய வேண்டும். சூத கோஸ்வாமி அல்லது பரம்பரை வழியில் வந்தோரிடம் அடைக்கலம் எடுத்தால் ஊகத்தில் செயல்பட நடுக்கடலில் நாம் வழி தவறிவிடுவோம். சரியான கப்பலோட்டி இல்லாவிட்டால் தோணியில் இருந்தும் தொலைந்து விடுவோம். சரித்திரபூர்வமாக அனுபவத்தை ஒன்றை காட்டுகிறார். மகாராஜ் விவரிக்கிறார், பாஸ்னில் ஒரு அச்சு அலுவலகம் உள்ளது, இஸ்கானுக்கு சொந்தமானது என்றும் சொல்கிறார். பக்தர்கள் பிரபுபாதாவின் புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்தனர். பகவத்கீதா செய்யுளை மொழிபெயர்ப்புடன் வெளியிட விரும்பினர். பிரபுபாதா விரிவுளர் இல்லாமல் மக்களுக்கு புரியாது என்றார். பொழிப்புரையின் மூலம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அது சிறந்த கப்பல் போன்றது. தலைவன் மற்றொரு கரையை இக்கரைக்கிட்டு செல்லத்துக்கு தலைவன் தேவை. எப்படியோ செய்யுள்கள் விளக்க உரையுடன் வெளிவிடப்பட்டது. சீடப்பரம்பரில் வரும் அறிவின் துணையின்றி நம்மால் அறிய முடியாது. நாம் ஏதாவது ஒரு தவறான எண்ணத்திற்கு வர ஏதுவாகும். நிச்சயமாக சரியான தெளிவு கிடைக்காது. பொய்மையினின்றும் வெளியே இட்டு செல்லாது. உப்புக்கடல் பொய்க்கடல் பயங்கரமானது. கலியுகம் என்னும் கடல் பொய்க்கடல். கலிதோஷனிதேராஜன் கலி என்னும் பொய்க்கடல் சங்கீர்த்தன் இயக்கத்தின் மூலம் சரியான கர்ணதார என்ற கப்பலோட்டியின் துணையுடன் சுலபமாக கடக்க முடியும். கலியுகத்தின் முக்கிய அடையாளம் நற்குணங்களை குறைப்பதாகும். கலியின் சத்வகரம் பிறகு நமக்குள் இருப்பது கெட்ட குணங்கள் ஆகும். மேல்நாட்டவருக்கு உபதேசம் செய்வது என்பது கரியை கழுவது போல என்றார் பிரபுபாதா. மேலும் மேலும் கருப்பு வஸ்து வந்து கொண்டே இருக்கும். கரியை மேலும் மேலும் கழுவ கரிதான் வரும். ஆனால் அது ஆழ்ந்த அழுத்த நிலையில் செலுத்தப்படும் பொழுது அதே கரி வைரமாகிறது. ஆதலால் இந்த பக்தி தொண்டு நமது வெறும் கரியை மட்டும் வெளிக்கொண்டு வருவதில்லை, ஆனால் பரமனிடத்து அன்பு என்றும் வைரத்தையும் கொண்டு வருகிறது. அதையும் இதயத்தில் தெளிவாக்குகிறது. சைத்தன்ய மகாபிரபு உறுதி அளித்துள்ளார், சாதிய கபுனய ஸ்ரவணாதி சுத்த சித்தே காயேதய என்று சொல்லி நித்திய சித்த கிருஷ்ண பிரேமா. ஸ்ரவணம் என்று வழிமுறையில் தொடங்கி பக்தி செய்யும் போது வைரமாகி கிருஷ்ணனிடத்தில் அன்பு என்று உறுதிப்படுகிறது. வேறெங்கிருந்தும் வருவதில்லை. ஸ்ரவணாதி சித்தே சுத்த சித்தே பாகவதமும் பகவத்கீதையும் அந்த தோணி. இரவு பிரபுபாதாவை புகழாமல் கீதா ஜெயந்தி என்பது முழுமையாக ஆகாது என்றார். ஏனெனில் அவர் நமக்கு கீதையின் சாரத்தை பரம்பரை வழிமுறையில் அருளினால் தெளிவாக தெரியும்படி நமக்கு கொடுத்து அருளியுள்ளார். முதல் கேள்விக்கு பதிலளிக்கும் போது மகாராஜ், சைத்தன்ய மகாபிரபு நம்மை ஸ்ரவணம் என்ற வழிமுறை மூலம் பகவத்கீதையா பாகவத விஷயங்களை கேட்டு நம் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பக்குவ நிலை எழும்போது ஆன்மீக உணர்வு எழுப்பப்படுகிறது. இயற்கையாகவே கருணை வருகிறது. நாம் ஏதாவது செய்யத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை வருகிறது. பிரபுபாதா கூறியது போல, ஏதாவது ஒரு குருடன் சாக்கடையில் விழுவதை எந்த நாகரீகமானவனும் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். நம் எல்லோரையும் காப்பாற்றுவராக இல்லாவிட்டாலும் நிச்சயம் ஏதாவது செய்ய வேண்டும். அந்த ஏதாவது ஒன்று என்பது ஒவ்வொருவரது திறமையின்படி மாறும். அதற்கு முன்னால் நம் நிலையினை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது தானாகவே ஏதாவது செய்ய நேரிடும். அது ஒரு கால அளவீடு அல்ல. கலியுகம் முன்னேறும், ஆனால் சிலருக்கு அடைக்கலம் கிடைக்கும். அப்படிப்பட்டவர் குணங்கள் மற்றவரிடமிருந்து வேறுபடும், மற்ற அடையாளங்களில் இருந்தும் தனித்து நிற்க முடியும், நற்குணங்கள் திரும்ப பெறலாம். இரண்டு விஷயங்கள். முதலாவது, நமது சரியான அடைக்கலத்தால் நாம் விடுவிக்கப்படுவோம். கிருஷ்ணன் விரும்பினால் நம்மை மற்றவருக்கும் உதவும்படி நம்மை கருவியாக்கிக் கொள்வான். பரமனிடத்து செல்வது அல்லது ஏதாவது ஒரு விடுதலை. சிலருக்கு கொஞ்சம் போதும், சிலருக்கு மேலும் கொஞ்சம் போதும், பின்தங்கி விடுகின்றனர். நாம் தளர்வடைவதால் பின்தங்குகிறோம். துன்பத்தினின்றும் விடுதலை என எதிர்பார்க்கிறோம். நமது சரணாகதி தளர்கிறது. ஏனெனில் நாம் பலனை எதிர்பார்க்கிறோம். வழிமுறை இதயத்தை தொடவில்லை. நாம் ஏதோ செய்ய நிர்பந்தப்படுத்தப்படுவோம். நாம் பல பசியுள்ளோருடன் உட்கார்ந்திருக்கும் போது நமக்கு ஏதாவது கிடைத்தால் மற்றவருக்கு தர வேண்டும் என்ற நினைப்போம். எனக்கு கிடைத்தது போதும் என திருப்தி அடைவதில்லை. அது நம் இதயத்தை தொட வேண்டும். எல்லோருக்கும் உணவளிக்க முடியாவிட்டாலும் நமக்கு கிடைத்தவற்றை மற்றவருக்கு தர வேண்டும் என்று நினைக்கலாம். நமது சக்தியின்படி நாம் அளிக்கலாம். எந்த அளவுடன் அடைந்தோமோ அதே அளவு முறையில் தர முடியும். கலியுகத்தில் எல்லோரும் கிருஷ்ண உணர்வுக்கு வருவார்கள் என்று நினைக்க முடியாது. சில சதவீதம் மக்கள் கிருஷ்ண உணர்வு பெற்றால் கூட உலகத்தின் முகம் மாறும். பக்தர்களின் இருக்கை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. நாம் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல, ஏதும் நேராவிட்டாலும் நிலைமையாவது பாதுகாக்கப்படும். மற்றது கிருஷ்ணனின் விருப்பம். நாம் பலனளிக்கும் துறையில் இல்லை, தொண்டு செய்யும் துறையில் உள்ளோம். எனவே நமது பகுதியை நாம் செய்ய வேண்டும். எனது அறிவாற்றல் என்ன என்று அறிவது ஒன்றாகும். நடப்பவை நமது ஆச்சாரியர்களின் ஆற்றலாகும். அவர்கள் பார்ப்பவர்கள், நாம் உதவியாளர். என் குரு கூறினார், நான் குருட்டுத்தனமாக பின்பற்றினேன் என பிரபுபாதா கூறினார். அது எந்த விஷயமும் தெரியாது, எதிர்பார்ப்பும் இல்லை, நான் வந்துவிட்டேன் என்றார். அந்த ஆழ்ந்த நம்பிக்கையினால் அவரால் பயனடைய முடிந்தது. அது இன்னமும் தொடர்ந்து நடந்து கொண்டுள்ளது. பிரபுபாதாவுடன் தொடர்பு கொள்ள முடியாவிட்டாலும் அவரது புத்தகங்களை படிப்பதால் ஒருவரது இதயம் மாறுதலடைகிறது. அவ்வளவு ஆற்றல் மிக்கது. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஆச்சாரியர்களின் கட்டளைகள், ஏற்பது நடப்பதுதான் என்ற நம்பிக்கை வேண்டும். அதை அப்படியே பின்பற்றுவது, அது நிறைவேறுவது தெரியும். அது ஒரு மாயாஜாலம், தொடர்ந்து நிறைவேறி கொண்டிருக்கும். கிருஷ்ணனின் கைவண்ணம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. மக்கள் ஏற்கிறார்கள். யார் ஏற்பார்கள் என்பது கிருஷ்ணனை சார்ந்தது. நமது துறை தொண்டு செய்வதுதான். ஹரே கிருஷ்ண.